الحمد لله نحمدك يا من أوضحت لنا سبل الهداية ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى الأصحاب الذين هجروا الأوطان يبتغون من الله فضلا ورضوانا أما بعد فقد قال الله تعالى في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله مولانا العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم فيما يروي عن ربه عز وجل أنه قال وعزتي لا أجمع على عبدي بين خوفين وأمنين إذا خافني في الدنيا أمنته يوم القيامة وإذا أمنني في الدنيا أخفته يوم القيامة رواه ابن حبان صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன. அல்ஹம்துலில்லா, அவன் தனித்தவன், இணையும் துணையும் அற்றவன், சர்வ அதிகாரமும் அவனுக்கே உண்டு. சலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈதேற்றமும் சத்தியத்தை நிலைநாட்டி அசத்தியத்தை ஒழித்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அடியடியாக எடுத்து நடந்த கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் கியாம நாள் வரை அன்னாரது தீனை பரிபூர்ணமாக எடுத்து நடக்கக்கூடிய அத்தனை உத்தமாடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய சிறப்பான கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஆரம்ப வேளையிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவுடைய அனைத்து கட்டளைகளையும் எம் வாழ்விலே என்றளவு எடுத்து நடக்க வேண்டும் என்றும் அவனால் விளக்கப்பட்ட அத்தனையும் சம்பூர்ணமாக சொல்லாலும் செயலாலும் விட்டு விலகி நடக்க வேண்டும் என்றும் ஆரம்பமாக அடியேனுக்கும் பின்பு உங்களுக்கும் நான் தத்துவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சங்கியான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சத்திய இஸ்லாத்தை சன்மார்க்கமாக நமக்கு அருளியிருக்கின்றான், தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லா, சத்திய இஸ்லாம் கண்ணியமான மார்க்கம், சம்பூர்ணமான மார்க்கம், தெளிவான மார்க்கம், எல்லோருக்கும் எக்காலத்துக்கும் பொருத்தமான மார்க்கம், எந்த நாட்டுக்கும் பொருத்தமான மார்க்கம், எந்த கூட்டத்துக்கும் பொருத்தமான மார்க்கம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொருத்தமான மார்க்கம், தெளிவான மார்க்கமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு புனிமிக்க தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். சும்மா அல்ஹம்துலில்லாஹ். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தில் எக்காலத்திலும் எவராலும் எக்குறையும் காண முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதனே நமக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தந்திருக்கின்றான். தெளிவில்லாமல் குறையில்லாமல் அந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்கள் எமக்கு விளங்கவில்லை, எமக்கு தெளிவில்லை என்றால் அது நம்முடைய விளக்கத்திலும் தெளிவிலும் ஏற்பட்ட குறையே தவிர இஸ்லாத்திலே குறை ஏற்படப் போவதில்லை. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை எவர் குறை காண்பாரோ, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாம் சொல்கின்ற விடயத்தை விட ஏனைய மார்க்கங்கள் சொல்வது சரி என்ற நிலைப்பாட்டில் ஒருவன் இருப்பான் என்றால் ஒமையபு தது கைரல் இஸ்லாமி தீனன் பல யுத்தபலம் என்றும் அவருடன் இருந்து நாங்கள் எந்த இபாதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவருடைய சுண்ணத்தான கர்மங்கள், பரலான இபாதத்துகள், அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ் ஜல ஜலாலுஹு கூறுகின்றான். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல ஜலாலுஹு நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றான். நகம் வெட்டுவது முதல் நாடாளும் வரைக்கும் அத்தனையும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சல்மானுல் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பாதையிலே போய்கொண்டிருக்கின்றார்கள். எதிரே ஒரு யகூதி, அவன் சல்மானுல் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டவுடன் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் முகமாக, இஸ்லாத்தை கிண்டல் செய்வதற்காக ஒரு கேள்வி கேட்கின்றான். அவன் கேட்கிறான், இன்னி அரா சாஹிபக்கும், உங்களோட தோழரே நான் பார்க்கிறேன் என்றால் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தில் எல்லாமே அவர் கற்று தந்துதான் நீங்க செய்ய வேண்டுமாம், உங்களோட இஷ்டப்படி உங்களோட திட்டப்படி நீங்க விரும்புகிறபடி எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாது, எல்லாமே அவர் கற்றுத்தந்துதான் சொல்ல செய்ய வேண்டுமா, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தேவைதானா என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்டார். கண்ணியத்துக்குரிய சங்கியானவர்களே, சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அஜல், ஆம், நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தான் சங்கியான இஸ்லாம். எங்களுக்கு இஸ்லாம் அத்தனையும் கற்றுத்தந்துதான் இருக்கிறது, எதையும் தெளிவில்லாம எதையும் முறையிட்ட நிலையிலே அதை விட்டுவிட்டு செல்லவில்லை. இந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு எல்லாம் கற்றுவிட்டு தந்துவிட்டு சென்றிருக்கிறது என்றால், ஹத்தல் ஹிராஅத, ஹத்தல் ஹிராஅத, இந்த ஒன்று ரெண்டுக்கு போற விடயம் இருக்குதே, மலசல கூடத்துக்கு போற விடயம் இருக்கிறது, இதை கூட இப்படித்தான் செய்ய வேண்டும், செல்ல வேண்டும் என்று சொல்லித்தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். சந்தோஷமாக சொல்கிறார்கள், பைத்துல் ஹலா, டாய்லெட்டுக்கு போகும் போதே இடது காலை முற்படுத்த வேண்டும், இந்த துவாவை ஓத வேண்டும், இடது கரத்தை பாவிக்க வேண்டும், இவ்வாறுதான் சுத்தம் செய்ய வேண்டும், வெளிவரும் பொழுதே வலது காலை முற்படுத்தி இந்த துவாவை ஓத வேண்டும் என்று தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தந்த மார்க்கம் அல்லவா இஸ்லாம் என்று அவர்கள் சந்தோஷமாக சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சங்கியான பிரியார்களே, சகோதரர்களே, எச்சு துப்புது என்கிறது சாதாரண விடயம், இதை கூட இஸ்லாம் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்த மார்க்கம்தான். எங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம், நாங்கள் படிக்கவில்லை, நாம் அறியவில்லை என்பது எம்முடைய மனத்தினர், ஆனால் இஸ்லாத்தில் குறை காண முடியாது. எச்சு துப்புறதை பற்றியும் இஸ்லாம் நமக்கு இவ்வாறுதான் துப்ப வேண்டும் என்று சொல்லித் தந்திருக்கிறது. எச்சு துப்புது என்பது சாதாரண விடயம், சிலர் பழக்க தோஷத்தினால எப்போ துப்பிக் கொண்டிருப்பாங்க அதை விட்டுடுவோம். அதிகமாக எச்சு துப்புகிறது என்பது எதற்காக துப்புவார்கள்? ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை கேட்டால் துப்பிடுவாங்க, ஒரு நஜீஸ், ஒரு அசுத்தமான ஒன்றை கண்டாலும் தானாக துப்பிடுவாங்க, அல்லது தனக்கு வேண்டாத வெறுப்பான ஒருவரை கண்டாலும் சிலர் துப்பிடுவாங்க. அவர் காணக்கூடாத இடத்துல காணக்கூடாத நேரத்தில் கண்டுவிட்டாரே என்ற ஒரு அருவறுப்பு அவருக்கு ஏற்பட்டதுனாலும் சிலர் துப்பிடுவாங்க. அப்படி பார்த்தா சுருக்கமாக எச்சு துப்புவது என்பது ஒரு அசிங்கமான ஒன்றுக்கு தான் துப்புவாங்க. சுபஹானல்லாஹ், இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, மன் தஃபல திஜாஹல் கிபிலா, மன் தஃபல திஜாஹல் கிபிலா, கிபிலாவுடைய திசை நோக்கி யார் துப்புறாங்களோ, நாளையில அவருடைய இரண்டு கண்களுக்கும் மத்தியில், அதாவது நெற்றியில வந்து தண்டனையாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்றால், சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, துப்புறத்துக்கும் திசையை பார்த்து துப்ப வேண்டியது. இதனால்தான் அதிகமான பள்ளிவாசல்கள் பார்க்கிறோம், கிபிலாவுடைய திசையில ஜன்னல்கள் இருந்தால் இது கிபிலாவுடைய திசை துப்ப வேணாம் என்று சொல்லுவாங்க. காரணம், கிபிலாவுடைய திசை என்பது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய திசை, அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் தொழுகிறோம், அந்த திசையை நோக்கித்தான் துஆ செய்கின்றோம், அந்த திசையை நோக்கித்தான் எங்களை நல்ல காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஜனாசா வைக்கிறண்டாலும் கூட அந்த திசையை நோக்கித்தான் வைப்பாங்க. மையவாடியில் ஜனாசாவை அடக்கி செய்யும் பொழுதும் அவருடைய முகம் அது கிபிலாவுடைய திசையை நோக்கித்தான் வைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எங்களோட வீட்டு வீடுகள்ல நல்ல காரியங்கள் செய்வதென்றாலும் கூட எங்க கிபிலாவுடைய வீட்டுக்கு கல் வைக்கிறண்டா எங்க கிபிலாவுடைய திசை, வீட்டுக்கு நில வைக்கிறண்டா சிலர் எங்க கிபிலாவுடைய திசை. இப்படி கிபிலாவுடைய திசை என்பதே மரியாதைக்குரிய இடம், கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம். அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி துப்புவதா சுபஹானல்லாஹ் சொன்னாங்க. அந்த திசையை நோக்கி துப்புறது கூடாது, துப்பிட்டால் அவருக்கு தண்டனையாக வந்து நிற்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இடது பக்கம் துப்பாதீங்க, வலது பக்கமும் துப்பாதீங்க. ஏன்? மலாய்க்காமார்கள் இருக்கிறார்கள். அப்ப எங்க துப்புறது சொன்னாங்க, இடது காலின் அடிப்பகுதியில துப்பிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சங்கியான பிரியார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட தெளிவான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு நசீபாக்கி இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். மேலான பிரியார்களே, சகோதரர்களே, சத்திய இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனிடம் இருந்து எதிர்பார்க்கிறது தக்வாவுடைய வாழ்க்கையை, இறையச்சம் பயபக்தி உள்ள வாழ்க்கையை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அந்த இறையச்சம் பயபக்தி என்கிறது எம்முடைய வாழ்க்கையில எல்லா விடயங்களிலும் வர வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் தக்வா இருக்க வேண்டும், எமது பார்வைகளும் இறையச்சம் இருக்க வேண்டும், நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகளும் இறையச்சமுள்ள அல்லாஹ்வுடைய பயத்தை அச்சத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய நடையும், நம்முடைய உடையும், நம்முடைய பாவனைகளும், நம்முடைய சமூக பழக்கம், நம்முடைய வீட்டு திருமணங்கள், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய குடுக்கல் வாங்கல், நம்முடைய அனைத்து விடயங்களும் அது அல்லாஹுக்கு விருப்பமானதாக அமைகிறது என்பதுதான் இறையச்சமுள்ள வாழ்க்கை, தக்வாவுடைய வாழ்க்கை. இஸ்லாம் இதைத்தான் என்றுமே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றது. சங்கியானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்காகும், உங்களில அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள், பட்டம் பதவிகளால், ஆட்சி அதிகாரங்களால், செல்வம் சொத்துகளால், இன்னோரென்ன பல விடயங்களால் அவர்கள் உலக அடிப்படையிலே முன்னேறியவர்கள் அல்ல. நாம் பார்க்கின்றோம், புத்திசாலி யார், கண்ணியமானவர் யார் என்றால் ஏதோ அரசியல் அவர் முன்னேறி இருக்க வேண்டும், அல்லது வீரத்தில் முன்னேறி இருக்க வேண்டும், அல்லது பணத்தில பலத்தில் முன்னேறி இருக்க வேண்டும், அல்லது வேற வேற பட்டங்கள்ல பதவிகள் அவர் முன்னேறி இருக்க வேண்டும். இவரை பார்த்து நாங்கள் சொல்வோம் புத்திசாலி என்று சொல்வோம், கண்ணியமானவர் என்று சொல்கிறோம். மேலான சங்கியான கண்ணியத்துக்குரிய பிரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலே உள்ள அந்த சராசரங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகின்றான், அவன் நாடிவிட்டால் அதனை தடுக்க எவராலும் முடியாது, அவன் தடுத்து விட்டால் அதனை நிறைவேற்ற எவராலும் முடியாது. அந்த குதிரத்துடைய ரப்பு என்று சொல்கிறான், இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்காகும், உங்களை கண்ணியமானவங்க யார் தெரியுமா, உங்களை சங்கியானவர்கள் யார் தெரியுமா, உலக அடிப்படையில் நீங்க நினைக்கவர்கள் அல்ல. அவர் மாட மாளிகையில வாழ்ந்தாலும் சரி, ஓட குடிசையில இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பார்வையில, அல்லாஹுடைய பார்வையில உங்கள கண்ணியமானவங்க சிறந்தவங்க யார் என்றால் அத்துக்காகும், உங்கள யார் தக்வாவுடைய மக்களாக இருக்கிறீர்களோ, இறையச்சமுள்ள பயபக்தி உள்ள அல்லாவை அஞ்சி நடக்கக்கூடிய மனிதர் எவராக இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியமானவர், சிறந்தவர் என்ற கருத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல் குர்ஆனில் சொல்கின்றார். மேலான சங்கியான பிரியார்களே, சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக கூறுகின்றார்கள் என்றார். இது ஹதீஸுல் குதுசி என்று சொல்லப்படுகிறது. ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுவதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், வ இஸ்ஸதி, எனது இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னில அஜ்மஹு அலா அப்தி, என்னுடைய அடியார்களுடைய உள்ளங்கள்ல நான் இரண்டு பயமான நிலைமையும் பயமற்ற இரண்டு நிலைகளையும் நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டேன். பயந்து வாழ்ந்தால் பயமற்ற நிலையை உருவாக்குவேன், பயமற்று வாழ்ந்தால் பயமான நிலைமையை நான் உருவாக்குவேன். உலகத்தில என்னுடைய அடியான் அச்சமற்றி வாழ்கின்றான், பயமற்ற நிலையில வாழ்கின்றான், தன்னுடைய மனம் போன போக்கும்படி அவன் செய்வதை அவன் நாடுகிறதை செய்கின்றான். அங்கு இறையச்சம் இல்ல, பயபக்தி இல்ல, தக்வாவும் இல்ல, அல்லாஹுடைய பயம் இல்ல. அவன் எதையும் பார்க்கின்றான், எதையும் கேட்கின்றான், எதையும் உண்ணுகின்றான், எதையும் செய்கின்றான். என்னுடையதுதானே, எவரால் என்னை எதை செய்ய முடியும், எவரால் எனக்கு என்ன தடை விதிக்க முடியும், என்னுடைய சொத்து தானே, என்னுடைய சம்பாத்தியம் தானே, என்னுடைய பணம் தானே என்று அவன் மமதையை கொண்டவனாக, அவன் நினைத்ததை செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் என்றால், அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், தான் தோண்டித்தனமாக குர்ஆனையும் ஒதுக்கிவிட்டு, நபியுடைய சுன்னாவையும் ஒதுக்கிவிட்டு, சங்கான பெரியார்களே சகோதரர்களே, ஏதோ உலகத்தில் மாத்திரம் வாழ வந்தவன் போல் அவன் அச்சமற்ற நிலையிலே உலகத்தில், பயமற்ற நிலையிலே உலகத்தில் வாழ்வான் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகின்றான், அஹத்துஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அவனை நான் விடவே மாட்டேன், என்னிடத்தில் தனிமையாக வந்து மாட்டிக்கொள்ளப் போகின்றான், அங்கே எவருடைய உதவியும் அவனுக்கு கிடைக்கவே மாட்டாதே. பெற்றோர்களின் உதவியோ, உற்றார் உறவர்களின் உதவிகளோ, உடன் பிறந்தவர்களின் உதவிகளோ, ஊரார்களின் உதவிகளோ எதுவுமே அற்ற நிலையிலே அவன் தனியாக என்னிடத்தில் வரும்போது, அஹத்துஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அவனுக்கு நான் அச்சத்தை கொடுப்பேன், பயத்தை கொடுப்பேன். அச்சமற்று வாழ்ந்தான், ஆனால் என்னிடத்தில் வந்திருக்கின்றான், இப்பொழுது பயத்தோடு அச்சத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகின்றான். சங்கியான பெரியார்களே சகோதரர்களே, இதுக்கு மாற்றமாக உலகத்தில் ஒருவன் அச்சத்தோடு, தக்வாவோடு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உரிய முறையில் நிறைவேற்றிவிட்டு, தானும் சம்பாதித்து, ஹலாலாக சம்பாதித்து, பிறருக்கும் அதனை கொடுத்து மகிழ்ந்து, தன்னுடைய வார்த்தைகளும் உண்மையான வார்த்தைகள், தான் பார்க்கிறதும் அல்லாஹுக்கு பொருத்தமான பார்வை, தான் கேட்பதும் அல்லாஹுக்கு பொருத்தமான விடயங்கள், தன்னுடைய அனைத்து செயல்களும் அல்லாஹுக்கு விருப்பமான செயல்கள், தன்னுடைய மனைவியும் அல்லாஹுக்கு பொருத்தமானவளாக வாழ வைக்கின்றான், தன்னுடைய பிள்ளைகளையும் அல்லாஹுக்கு பொருத்தமான நிலையிலே வாழ வைக்கின்றான், தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய உட்டார்கள், உறவினர்கள் அனைவருடன் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்கின்றான் என்றால், இவன் இறையச்சம் உள்ள மனிதன், தக்வா உள்ள மனிதன், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து பயப்படக்கூடிய மனிதன். எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஒருவன் வாழும் பொழுது நிச்சயமாக கியாமத்துடைய நாளையில் அவனுக்கு நான் அச்சமற்ற வாழ்க்கையை கொடுப்பேன், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சங்கியான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள். இந்த நீண்ட ஹதீஸ் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கின்றார்கள், மை யஅஸுது மின்னி ஹாஉலாஇல் கலிமாத், கேட்கின்றார்கள், உங்கள்ல யார் இருக்கிறீர்கள், இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை யார் கேட்டு, ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிம் மை யஅமலு பிஹின், இவைகளை கொண்டு அமல் செய்வதற்கும் பிறருக்கு கட்டுக் கொடுப்பதற்கும் உங்கள யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை முன்வைக்க முன் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், என்னுடைய தோழர்களே, முக்கியமான சில அம்சங்களை நான் சொல்லப் போகிறேன், இந்த விடயங்களை உங்களில் யார் கேட்டு அமல் செய்து பிறருக்கும் கற்றுக் கொடுக்க உங்களில் யார் தயார் என்று கேட்கின்றார்கள். உடனே அந்த சபையில இருந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, யா ரசூலல்லாஹ், நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஅஹத பியதி, என்னுடைய கையை, எனது வலக்கரத்தை பிடித்தார்கள், ஃபஅத்த ஹம்சன், ஐந்து விடயங்களை எண்ணி எண்ணி சொன்னார்கள். கைகளை எடுத்து விரல்களை மடக்கி மடக்கி ஐந்து விடயங்களை சொன்னார்கள். அதில் முதலாவது சொன்னார்கள், இத்தகில் மஹாரின், முதலாவது சொன்னார்கள், இத்தகில் மஹாரின், தகுன் அபதன் நாஸ், அல்லாஹ், அல்லாவினால் விளக்கப்பட்டவைகள், அல்லாவினால் தடை செய்யப்பட்டவைகள், ஹராம் என்று எது இருக்கிறதோ, தடை விதிக்கப்பட்டது என்று எது இருக்கிறதோ அதனை தவிர்ந்து கொள், மக்களிலே ஆகப்பெரிய ஆபிதாகனியாக இருவாய், மக்களிலே ஆகப்பெரிய பாது செய்தவனாக ஆகிடுவாய். சங்கான பெரியார்களே சகோதரர்களே, தக்வாவுடைய பாடத்தில் முதலாவது அம்சம் என்ன தெரியுமா, ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வது. ஹராம் என்று சொல்கிறது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, எதனை செய்யக்கூடாது, எதனை பார்க்கக்கூடாது, எதனை பேசக்கூடாது என்றெல்லாம் தடுத்தானோ அவைகளை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் தக்வாவின் உச்சகட்டமாக இருக்கிறது.
அது குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், தனி வாழ்க்கையில இருக்கலாம், சமூக வாழ்க்கையில இருக்கலாம், தன்னுடைய நடைமுறை பாவனையில் இருக்கலாம், உணவில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பங்களை வழிநடத்துற விஷயத்தில் இருக்கலாம். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய முறை ஒன்று இருக்கிறது, அதுக்கு மாற்றமான முறையும் இருக்கிறது. எனவே ஒருவன் இந்த பாடத்தை படித்து இஸ்லாம் சொல்கிற அடிப்படையில் தனது வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் என்றால், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹராம் அது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. மதுபானம் குடிப்பது ஹராம், விபச்சாரம் செய்கிறது ஹராம், வட்டி எடுக்கிறது ஹராம், போய் பேசுவது ஹராம், ஏமாற்றுவது ஹராம், திருடுவது ஹராம். சுபஹானல்லாஹ், அது தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அல் ஹலால் ஹராமு பையினுன், ஹராமும் தெளிவாக இருக்கிறது. வல் ஹலாலு பையினுன், ஹலாமும் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் ஹராத்தை விளங்கி அதனை விட்டு விலகி நடக்கின்றானோ, ஹலாலை விளங்கி அதனை வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றானோ, இவனை பார்த்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், சுபஹானல்லாஹ் அஅதுதன்னாஸ், மக்களிலே ஆகப்பெரிய ஆபிதாக ஆகிடுவார், மக்களிலே ஆகப்பெரிய பாதி செய்தவராக ஆகிடுவார் என்று முதலாவதாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், முக்கியமான செய்தி சொன்னார்கள், அல்லாஹ் ஜல ஜலாலுஹு உனக்கென்று எதனை பொருத்தம் என்று தந்திருக்கிறானோ, உனக்கென்று அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எதை ஏற்பாடு செய்து அல்லாஹ் தந்திருக்கின்றானோ அதனை கொண்டு நீ பொருந்திக்கொள். நிச்சயமாக நீ மக்கள்களே ஆகப்பெரிய செல்வந்தனாக ஆகிவிடுவாய். செல்வம் என்கிறது, சொத்து என்கிறது காசி பணத்தில் இல்ல சகோதரர்களே, தெரியார்களே, அது இருக்கிறது மனதில் ஏற்படக்கூடிய நெல்வெளியை கொண்டுதான். உலகத்தில் இன்று பணத்தை கொண்டு, தனது பலத்தை கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நிம்மதி அடைந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒரு நாளும் அல்ல அதில் நிம்மதி சந்தோஷத்தை வைக்கல. உலகத்தில் ஆகப்பெரிய நாலாவது கோடீஸ்வரன் 16 தட்டிலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால், பணம் இல்லாமலா, செல்வம் இல்லாமலா, சொத்து இல்லாமலா தற்கொலை செய்து கொள்கிறான்? மனதிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவனுக்கு பொருத்தமாக இல்லை. இதனால ஏற்பட்ட மனக்குழப்பம், மன நிம்மதியற்ற நிலை, தற்கொலை செய்து கொள்கிறான். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, ஆகப்பெரிய சொத்து என்னண்டா, அல்லாஹ் நமக்கென்று எதை தந்திருக்கின்றானோ அது சிறிதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், அது நமக்கு மனதுக்கு பிடிப்பதாக இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அதனை கொண்டு நாம் புரிந்து கொள்வதுதான் ஆகப்பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு தடவை இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள், இரண்டு விடயங்கள் இருக்கிறது, அந்த இரண்டு விடயங்களும் எவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அல்லாஹ் ஜல ஜலாலுஹு அவனே கடமல்லாஹு சாகிரன் வ சாபிரன் சொன்னார்கள். அவனே அல்லாஹ் சாகிராகவும் சாபிராகவும் எழுதிவிடுகின்றான். சாகிராக சாபிராக என்றது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய ஒருவனாகவும் பொறுமைசாலியாகவும் அல்லாஹ் எழுதிவிடுகின்றான். இந்த இரண்டு விடயங்களும் யாருக்கிட்ட இருக்கிறதோ சொன்னார்கள். அதில் ஒன்று யார், உலக விடயங்களில் தனக்கு கீழாக உள்ளவர்களையும் அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விஷயங்களில் தன்னை மேலால் உள்ளவர்களை யார் பார்க்கிறாரோ என்றால், உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் தீனுடைய விஷயங்களில் தனக்கு மேலால் உள்ளவரை பார்க்கிறாரு, நான் என்னத்தை, நான் என்ன தொழுகிறேன், நான் என்ன அஞ்சு நடக்கிறேன், எனக்கு என்ன தப்புவாய்க்குது, சுபஹானல்லாஹ், அவரை பாருங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, சுன்னத்துகளை பேணி தொழுகிறாரு, வியாபாரத்தை ஹலாலாக அமைச்சு கொண்டிருக்கிறாரு, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, தக்குவா உடைய வாழ்க்கை இருக்குது, இறையச்சம் உள்ள வாழ்க்கை இருக்குது, தர்மம் செய்கிறாரு, சதகா கொடுக்கிறாரு, ஹஜ் செய்கிறாரு, உம்ரா செய்திருக்கிறாரு, மாஷா அல்லாஹ், அவரெல்லாமா பாக்கியசாலி, அவரெல்லாம் புத்திசாலி, எனக்கு என்னதான் இபாதத்து இருக்குது என்று சொல்லி தன்னை அந்த விடயத்தில் சிறுமையாக்கி தானும் அவல்ல இபாதத்தில் முன்னேறுகிறவன் இருக்கிறானே அவனும் துனியாவுடைய விஷயத்தில் தனக்கு கீழாக உள்ளவரை பார்க்கிறார் அவரும் என்றால், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், சொத்தை தந்திருக்கிறான், கண்களை கொண்டு பார்க்கிறேன், காதை கொண்டு கேட்கிறேன், கையை கொண்டு பிடிக்கிறேன், நாவை கொண்டு பேசுகிறேன், காலை கொண்டு நடக்கிறேன், எவ்வளவு பெரிய நேமத், பாவம், அந்த மனிதனை பாருங்க, சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்ல, அவனுக்கு கொடுப்ப பாருங்க, அவனுக்கு என்ன விட அவன் எல்லாவற்றிலும் துன்யாவோட விஷயத்துல குறைந்தவன் தானே, கண் பார்க்கிறது இல்ல, காது கேட்கறது இல்ல, வாய் பேசுறது இல்ல. மகாலல்லா இந்த பாக்கியமற்ற நிலைமையை அல்லாஹ் விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, அது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாவை புகழக்கூடியவனாக மாடிவிடுவான். இந்த ரெண்டு பாக்கியங்களும் இவருக்கு கிடைக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை அல்லாஹ் கதபல்லாஹு ஷாக்கிரன் வதாதிரன், சுகுருள்ளவனாகவும் பொறுமைசாலியாகவும் அல்லாஹ் அவனை எழுதிவிடுகின்றான். இதுக்கு மாற்றமாக இவர் தீனுடைய விஷயத்தை தனக்கு கீழால் உங்களோட பார்க்க ஆரம்பிக்கிறாரோ என்றால், நான் மாஷா அல்லாஹ் என்னை பாது தேண்ட, நான் எத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன், எத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், என்ன தொழுகை என்ன டைமுக்கு நான் தொழுகிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இவ்வளவு தர்மம் கொடுத்திருக்கிறேன், நல்ல விஷயங்களை இவரே செய்கிறேன். அந்த மனிதனை பார், ஒன்றுமே இல்லையே, தீனுடைய வாசம் இல்லை, இபாதத் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று தன்னுடைய அவளை கொண்டு பெருமை அடிக்கிறான், தன்னுடைய இபாதத்தை கொண்டு பெருமை அடிக்கிறான். அதே நேரத்தில் துனியாவுடைய விஷயத்திலும் தனக்கு மேலாண் உள்ளவங்களை தான் பார்க்கிறான். அந்த ரப்பு எனக்கு என்னதான் தந்திருக்கிறான், அவங்கள பாருங்க, மாஷா அல்லாஹ் அழகான வாகனத்தில் ஓட்டுறாரு, பலத்தமான வீட்டை கட்டிக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை பாருங்க சந்தோஷமாயிருக்குது, நான் அல்லாவை தொடர்ந்தாலும் செய்கிறேன், இபாதத் செய்யத்தாலும் செய்கின்றேன், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தர வேண்டுமா என்று இபாதத்துடைய விஷயத்தை தனக்கு மேலாள் உள்ளவர்களையும், துன்யாவுடைய விஷயத்தில் தனக்கு அதாவது விவாதத்துடைய விஷயம் தனக்கு கீழால் உள்ளவர்களையும், துன்யாவுடைய விஷயத்தில் தனக்கு மேலாள் உள்ளவர்களையும் யார் பார்க்க ஆரம்பிக்கிறாரோ இவரை அல்லாஹ் ஜல ஜலாலுஹு விட்டுவிடமாட்டி. இவன் அபாக்கியசாலி, இவன் நன்றி கெட்டவன், இவனை அல்லாஹ் தண்டிப்பான், உலகத்தில் தண்டிப்பான், மறுபடியும் தண்டிப்பான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், வர்ல பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு எதனை அல்லாஹ் பொருத்தமாக தந்திருக்கிறானோ அதனை பொருத்தமாகவே எடுத்து அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து. சங்கியான பிரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருக்கு திக்ரு செய்யக்கூடிய நாவும் சுக்ரு செய்யக்கூடிய கல்பும் வரக்கூடிய சோதனைகளை சுமக்கக்கூடிய உடம்பை அல்லாஹ் இவருக்கு கொடுக்கிறானோ நிச்சயமாக துனியா ஆஹிராவுடைய அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் நசீபாக்குவான் சொன்னார். மேலான பிரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அடியார்கிட்ட நன்றி அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், சுக்ரே இருப்பது. எனவே அந்த சுக்ருள்ள நன்றியுள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். சுக்ர் என்பது, நன்றி என்பது வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு சக்கரம் மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மக்களாக ஆகிவிட வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் சங்கால பிரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் யோசிங்க, தன்னுடைய உடம்பில் அல்லாஹ் ஜலஜலாலுஹோ 360 ஜாயிண்ட் அல்லாஹ் வச்சிருக்கான். 360 ஜாயிண்ட், இந்த 360 இணைப்புகளில ஒரு ஜாயிண்ட், ஒரு இணைப்பு வேலை செய்யாட்டி எங்கட நிலம் என்னவா யோசிப்பாரு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நாங்க, அல்லாஹ் எத்தனை கோடிக்கு சொந்தக்காரனா எங்களை ஆக்கி இருக்கிறான். ஞாபகம் வந்ததுக்காக சொல்கிறேன், அண்மையில வெளிநாடுகள் எல்லாம் எங்களோட நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒருவருடைய கண் இமை வேலை செய்யறதில்லை, திறந்த வண்ணம் இருக்கிறது, கண் இமை மூடுறதில்லை. கொஞ்ச நேரம் கண்ணை திறந்திருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம், கண்டால கண்ணீரோடி ஆரம்பிக்கும், கண் அளந்தும். அவருக்கு ஒரு நோய்ப்பட்டது, என்னது, ஒரு கண்ணுடைய இமை மூடுறதில்லை, அப்படியே திறந்த நிலையில் உள்ள எல்லா வைத்திருட்டே போனாரு. எல்லாரும் சொன்னாங்க, என்னது, உங்களோட கண்ணில இருக்கிற அந்த மூடியில இருக்கிற சின்னொரு செல், சின்னொரு நரம்பு, அது ஸ்கிரீன் நரம்பாக இருக்கிறது, அந்த நரம்பை கொண்டுதான் உட கண் மூடி இதுவரைக்கும் வேலை செய்தது, ஆனால் அந்த நரம்பு செத்தலின் காரணமாக அது இறந்து இருக்கிறது, அதனால உங்களோட கண் மூடி வேலை செய்யறதில்லை, எங்களால எதுவும் செய்யலாம். உள்ள எல்லா ஸ்பெஷல் டாக்டர்மார் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. கடைசியாக இந்தியா கூட்டு போனாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகப்பெரிய கண் வைத்தியரை பிடிச்சாங்க. அவரும் இதே பதிலத்தான் சொன்னாரு. ஆனா சொல்லிட்டு சொன்னாரு, இந்த நவீன காலத்தில் எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கும் சிகிச்சை செய்யலாம், உங்களோட கண்ணில அந்த கண் மூடியில அந்த செத்த அந்த நரம்ப அத செயற்கையான ஒரு நரம்ப செஞ்சு போடலாம், அப்ப கண் வேலை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் வேலை செய்யறதுக்குத்தான் எங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம், ஆனா அந்த சின்ன செல், அந்த சின்ன நரம்பு, அந்த ஸ்பிரீன் நரம்ப அந்த போடுறதுக்கு ஒவ்வொரு நாட்டின் படிக்கு, ஒவ்வொரு நாட்டுடைய பணத்தின் படிக்கு 65 லட்சம் நீங்க செலவழிப்போம். சிந்தனை செய்து பாருங்க, 65 லட்சம். கண்ணியத்துக்குரிய சங்கான பெரியார்களே, சோர்களே, அப்படி பார்க்கும் பொழுது எங்கட உடம்புல எத்தனை கோடான கோடி பொறுமதியான உறுப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறான். இந்த உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு உறுப்புல, எங்கட ஒரு கையில, ஒரு விரல்ல, ஒரு சின்ன ஜாயிண்ட் கொண்டு வேலை செய்யாட்டி நாங்க கதுரு நேமத்தை பாது ஜவாலிகாடு சொல்லுவாங்க. ஒரு நேமத்துடைய பொறுமதி இல்லாம கூட தான் வேணும். சங்கான பிரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த 360 ஜாயிண்ட்க்கும் அல்லாஹ்வுக்கு நீங்க சுக்ர் செய்யுங்க. என்ன சுக்ர்? காசி பணம் அல்ல, சுபஹானல்லாஹ். இலகுவாக சொல்லி தந்தாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க தொழக்கூடிய முஹாவுடைய 2 ரக்காத்து தொழுக, இது அதுக்கு சமம் என்று சொன்னார்கள். அந்த உறுப்புகளுக்குரிய சதக்காண்டார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் இலகுவான மார்க்கம். நமக்கு எல்லாம் இலகுபடுத்தி தந்திருக்கிறது, அழகாக சொல்லி தந்திருக்கிறது. நாங்கள் இஸ்லாத்துடைய வழிமுறைகளை எல்லாம் விட்டுட்டு எங்கெங்கோ மார்க்கம் தேடுகிறோம், யார் யாரையோ நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை கண்டால், அது எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அவர் உலக அடிப்படையில அவர் நொண்டியாக இருக்கலாம், குருடனாக இருக்கலாம், செவிடனாக இருக்கலாம், ஒரு பைத்தியக்காரனாக இருக்கலாம், அல்லது ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்படியான வாழ்க்கையை நாங்கள் விரும்புகிறோமா? நிச்சயமாக விரும்ப மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வைத்திய சாலைக்கு போய் பாருங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. சிலரை பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் சோதனைகளால், பிரச்சனைகளால், பலாய் முசீபத்தில் பீடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு இன்பமான, சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்கும் போது இப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் யாருமே விரும்ப மாட்டோம். அப்படி அந்த முசீபத்தும், அந்த பீடிகை, அந்த பிரச்சனை, அந்த நோய்கள் நமக்கு வரக்கூடாது என்று நாம் விரும்பினால், அது ஏற்படக்கூடாது என்று நாம் விரும்பினால், பிச்சை கேட்கிறது என்கிறது நாங்கள் விரும்புகிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மாதிரி ரோட்டில் அங்கிட்டு இங்கிட்டு பைத்தியக்கார நிலையிலே அழைஞ்சு கொண்டு இருக்கிறது நாங்கள் விரும்புகிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொன்னார்கள், உங்களுக்கு இது வரக்கூடாது என்று நீங்க விரும்பினால், சுபஹான் அல்லாஹ், அழகான துவா ஒன்று கற்று தந்திருக்கிறார்கள். அழகான ஒரு துவாக ஓதிவாங்க. ஒரு முகத்தலா பிய கண்டா, ஒரு சோதனையால பிடிக்கப்பட்டவரை கண்டா, இந்த துஹாவை யார் ஓதிவாராங்களோ, சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாளும் யகீனோட உறுதியோட அவர் ஓதினால் அவருக்கு அந்த பீடிகை வரவே மாட்டாது, அந்த பலா முசீபத்து வரவே மாட்டாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஏன் நமக்கு நம்பிக்கை இல்லை அந்த விடயத்தில்? சங்கியான பெரியார்களை சொல்ல பெரிய துவா ஒன்றும் இல்லை. சொன்னார்கள், கேட்டுவிட்டு சும்மா போவாதீங்க, எழுதுங்க, பாடமாக்குங்க, குடும்பத்தை சொல்லிக் கொடுங்க, யகீனோட ஓதுவோம். சதக்காவில் ஆகப்பெரிய சதக்கா என்ன தெரியுமா? நோய் வந்ததுக்கு பின்னால, பிரச்சனை வந்ததுக்கு பின்னால, ஆடு மாடு குருபான் குறுக்கிடல இருந்த தர்மம், பிரச்சனை வந்ததுக்கு பின்னால மக்களுக்கு சதகா கொடுக்கிறது உண்மையான தர்மம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல காலத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, சதகாவில் உயர்ந்த சதகா என்னது? தர்மத்தில் ஆகப்பெரிய தர்மம் என்னது? தெளிவாக சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சத்தத்தை சொன்னார்கள், நீ கொடுக்கிற தர்மம், நீ உயிரோட சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட கஞ்சத்தனமில்லாத உள்ளத்தோட நீ கொடுக்கிற தர்மம் தான் ஆக சிறந்த தர்மம் என்று சொன்னார். ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஆளை சேர்த்து விட்டு நாளைக்கு ஹார்ட் ஆபரேஷன், இப்ப கோழத்து சொல்றாங்க, ஹசராத்தோட மதுரத்தாளர் குர்பானுக்கு கொடுத்தோம், எங்கட வாப்பாவுக்கு எங்கட அப்பாவுக்கு நாளைக்கு ஆபரேஷன் நடக்க போகுது, புள்ளல் சொல்லுங்க, துவா செய்ய சொல்லி. நல்ல விஷயம், நான் கூடாதுன்னு சொல்லல. ஆனா பல லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்கிற காலம் வருவதற்கு முன்னால, இப்படியான நோய்களின் பிரச்சனைகள் மேற்கொள்வதற்கு முன்னால, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள், நாம் படிக்கல தெரியல, அதை எங்க நடத்தணும். சங்கியாளர்களே, இஸ்லாம் ஒரு தெளிவான மார்க்கம், எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு வழி சொல்லி தந்திருக்கிறது. அதை விட்டுவிட்டு யார் யாரையோ நாங்கள் நாடுகிறோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம், காலங்கள், நேரங்கள், பணங்கள் எல்லாம் விரயமாகிறோம். சொல்லி தந்த மார்க்கம், நிலவையும் தெளிவையும் சொல்லி தந்த மார்க்கத்தை நாங்கள் படித்து அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம். நிச்சயமாக சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் உலகத்திலும் தருவான், ஆக்ராவிலும் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கருத்தை படித்து அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்னது, சொன்னாங்க உங்களோட அயல் வீட்டு காரனோட நீ நல்லா நடந்துகோன்னு சொன்னாங்க. சங்கியான பிரியார்களை சகோதரே, அயல் வீடு என்று சொல்கிறது ஈமானுடைய அம்சங்கள் ஒன்று, அவனை கண்ணியப்படுத்துகிறது. மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் ஜாரஹு. சொன்னாங்க ஒரு ஈமானுள்ள மனிதன், அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி கியாமத்துடைய நாளை நம்பி ஒரு மனிதனுடைய கடமை என்னது, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை கண்ணியப்படுத்துகிறது என்று சொன்னாங்க. இதை நான் ஒரு தலையங்கமாக எடுத்து பேசினா பல மணித்தியாலங்கள் தேவைப்படும். சுருக்கமாக சொல்வதென்றால், உன் அண்டை வீட்டுக்காரன் அவன் அந்நியனாக இருந்தாலும் சரி, நீங்க வீட்டுல கறி செய்யும் போதே கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு அடுத்த வீட்டுக்கு கொடுங்க என்று சொன்ன இஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியல, உங்களுக்கே போதாது, உங்களுக்கே சமைக்கிறது போதாது என்று சொன்னால், ஆக குறைந்தது மனமில்லாத கறியாக நீங்க ஆக்கிக்கொங்கன்னு சொன்னா இஸ்லாம் தான் நீங்கள் இஸ்லாம். அந்த அடுத்த மனிதனுடைய மனம் அந்த அளவுக்கு பெண்மையானது, அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய உள்ளங்கள். மேலான சங்கியான பெரியார்களை சொல்றே, உங்களுக்கு கொடுப்பதற்கு வசதி இல்லை, ஆக்கிற கரிய ஆக்கிற சமையல மனம் இல்லாம ஆக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. மனம் போட்டு நீங்க ஆக்கும் போது வசதி இல்லாத அவருடைய மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கவலைகள், அது எங்கோ கொண்டு போய் சேர்த்து. இப்படிப்பட்ட அழகான ஒரு மார்க்கத்தெல்லாம் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அடுத்த வீட்டுக்காரர் நல்லா நடந்துக்கோங்க, நிச்சயமாக நீங்க தக்குன் மூமினா, உண்மையான மூமினாக ஆகிடுவீங்க. அடுத்ததாக கடைசி அடுத்ததாக சொன்னாங்க, நீங்க உங்க மனசு எது விரும்புகிறதோ பிறருக்கு நீங்க விரும்ப செய்யுங்கன்னு சொன்னாங்க. நீங்க விரும்புறத மக்களுக்கு விரும்ப செய்யாதவரை, மற்ற மக்களுக்கு கொடுக்காதவரை உண்மையான மூமினா ஆகிவிட முடியாது என்று அல்லாஹ் ஜலாலு கூறுகின்றான். உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நான் எதை விரும்புகின்றேனோ, என்ற வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ, அதே வாழ்க்கையை தான் மற்றவர்களுக்கும் விரும்ப செய்ய வேண்டும். அப்படி விரும்ப செய்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்குன் முஸ்லிமன், உண்மையான முஸ்லிமாக நீ ஆகிடுவாய். இறுதியாக சொன்னாங்க, அதிகமாக சிரிக்காதே, அதிகமாக சிரிக்காதே. காரணம், அதிகமாக சிரிக்கிறது என்பதே உள்ளங்களை மரணிக்க செய்கின்றார்கள். தஹ்வா இல்லாத உள்ளங்கள்ல தான் வெடி சிரிப்புகளும் வேடிக்கையான விஷயங்களும் வேண்டாத வெறுப்பான காரியங்களும் உள்ளத்திலே கூடி உள்ளத்தை ஒருவிதமான, அதாவது உள்ளத்தை மறுகடிக்க வைத்து மறக்கடிக்க வைத்து அல்லாஹ்வை ரசூலையும் மறந்த நிலையிலே தனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய உள்ளமாக ஆகிவிடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் சிரிப்பை விரும்புகிறது. எப்படியான சிரிப்பு, மற்றவனுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய சிரிப்பை இஸ்லாம் விரும்பவில்லை. சிரிப்பிலும் மற்றவனுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் வழி சொல்லி சொல்லி தந்திருக்கிறது. சொன்னாங்க, என்றால் அதுக்கு மாற்றமான சிறப்பு மனதுக்கு வேதனை கொடுக்கும் என்றால் அது பெரும் தண்டனையாக மாறிவிடும். எனவே தங்கியான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்படிப்பட்ட தெளிவான ஒரு மார்க்கத்தை நமக்கு நசீபாக்கிக்கிறான். எடுத்த தலையங்கத்துக்கு பேசுவேண்டால் இன்னும் எத்தனை பல மணித்தியாளங்கள் பேசலாம். பேசுகிற நோக்கமே, நாம் இந்த உலகத்தில் என்றுமே வாழ வந்தவர்கள் அல்ல. நமக்கென்று வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, நிச்சயமாக அது நீளமானது, அழிவும் முடிவும் இல்லாது. அந்த வாழ்க்கை நாம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை வைத்துத்தான் மறுமையுடைய வாழ்க்கை நமக்கு முடிவு செய்யப்படுகிறது. எனவே சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, மௌத்தை மறந்து மௌத்தை விட்டு நாங்கள் எங்க ஓட, அல்லாஹ் ஜல் ஜலாலு கூறுகின்றான், எந்த மௌத்து வரக்கூடாது என்று நீங்க தப்பி ஓடுறீங்களோ, பைன்னஹு முலாகிக்கும், நீங்க எங்கிருந்தாலும் வந்து சேரத்தான் செய்யும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, மௌத்து வரக்கூடாது என்று ஒருவன் தன்னை ஒரு இரும்பு பெட்டியில் போட்டு அடைத்துக் கொண்டாலும் உரிய நேரத்தில் வந்துதான் ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய சங்கியான பிரியார்களே, சகோதரர்களே, அந்த மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை இருக்கிறதே அது அளக்கப்படுகிறது, அது நிறுக்கப்படுகிறது. ஒரு வார்த்தை பேசுகிறாலும் கூட அதனையும் பாதுகாப்பதற்கு இரண்டு மலக்குமார்கள் வச்சிருக்கிறார். நாங்க எங்க போனாலும் கூடவே இருப்பாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில எங்கெல்லாம் மூளை முடுக்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது வீடியோ பண்ணப்படுகிறதோ அதே போல என வாழ்க்கை வீடியோ பண்ணப்படுகிறது. கியாமத்துடைய நாளில் எங்களோட ஆடியோவும் வேலை செய்யும், வீடியோவும் வேலை செய்யும். அல்லாஹ் ஜல ஜலாலஹு குர்ஆனில் சொல்கின்றான், வகுல்ல இன்ஸானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு அலா உனுக்கிஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய ஏட்டை கழுத்திலே நாங்கள் மாட்டி வைத்திருக்கிறோம். நிச்சயமாக கியாமத்துடைய நாளையில் நாங்கள் வநுக்ரிஜுலஹு யௌமல் கியாமா கிதாபன் மன்சூரா, கிதாப் அதாவது கியாமத்துடைய நாளையில் அந்த யல்காஹு மன்சூரா, கியாமத்துடைய நாளை அவன் பார்க்கக்கூடிய முறையில அப்படியே நாங்கள் விரித்து காட்டுவோம். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீயே வாசிச்சு பாரப்பா, இது வேற யாரும் செஞ்சதல்ல, உன்னுடைய விஷயங்கள் தான், ஒளிச்சு மறைச்சு யாருக்கும் தெரியாம செய்த அந்த அத்தனை விடயங்களும் பதியப்பட்டிருக்கிறது. இதுதான் இது நடக்கக்கூடிய வீடியோக்கள். நாங்க எங்கேயோ பார்த்து எதையோ செய்வோம், ஆனா பார்த்தா அடுத்த பேப்பர்ல வரும், ரேடியோல சொல்லுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் மஹ்ஷருடைய மைதானம் அமளி துமளிகள் நிறைந்த நாள், அந்த நாளிலே அவனுக்கு முன்னால் அவனுடைய ஏடு பிரித்து காட்டப்படும், அவனுக்கு ஆச்சரியம் ஏற்படும், இது என்னுடைய தானா என்று அவனுக்குள்ளே அவர் கேள்வி கேட்டுக் கொள்வாள். மாலி ஹாதல் கிதாப், அவன் கேட்பான், மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கிறேன், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரதன் வலா கதீரதன் இல்லா ஹஸாஹா, அல்லாஹ் உலகத்தில் நான் செஞ்ச அந்த சின்ன விஷயமும் எழுதப்பட்டிருக்கிறேன், அந்த பெரிய வீடியோ பதியப்பட்டிருக்கிறேன், நான் எனக்கு தெரியல பாருங்க, எல்லாம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் பதியப்பட்டிருக்கிறேன், இப்படி இருந்தா நான் இதை செஞ்சிருப்பேனா, இப்படி பதியப்படும் என்று இருந்தா நான் இந்த காரியத்தை பேசியிருப்பானா. மேலான பிரியார்களை, சில புத்திசாலியாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களோட வாழ்க்கை என்கிறது அது அளக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறது. நாம் கொடிகட்டி பறந்தாலும் சரி, ஓட குடிசையில வாழ்ந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரங்களோட வாழ்ந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, என் நிலையில இருந்தாலும் சரி, நாளைக்கு மன்னரைக்கு கபன் வெள்ள துணியோட போக போகின்றோம். அந்த தனிமையின் வீட்டிலே நிச்சயமாக ரப்பு எங்களுக்கு உலக வாழ்க்கையை பற்றி அன்ஹம்ரிஹிமா, கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்பார், வான் சவாபிஹி தீமாபுனா, வாலிபத்தை பற்றி சம்பாதித்த சொத்து செல்வம் எந்த வழியில் சம்பாதிக்கப்பட்டது, எந்த வழியில் செலவழிக்கப்பட்டது, கேட்டுத்தான் ஆகுவான், விடை சொல்லித்தான் ஆக வேண்டும். மஹ்ஷருடைய மைதானம் என்பது நாங்கள் நீங்கள் நினைக்கிற இடமல்ல. தலைக்கு மேல சூரியன் பூமியோ செம்பத்தால் ஆகப்பட்டு நபி மார்கள் உட்பட அத்தனை பேரும் நடுங்கக்கூடிய ஒரு நாள் என்றால் மஹ்ஷருடைய மைதானம் தான். அதிலிருந்து விடுபட்டு போனால், நல்ல நிலைமையில் விடுபட்டு போனால் தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு உருது புலவர் சொல்வதை போல, ஒரு உருது புலவர் சொல்வதை போல, ரோஸ் கியாமத் பாகே சாரே கூன் கே ஆன்சு ரோயெங்கே ரோயெங்கே சில்லாயெங்கே பிற மௌத் கபீனே ஆயே, ரோஸ் கியாமத் பாகே சாரே, அநியாயம் செய்தவர்கள், அட்டூழியம் செய்தவர்கள், அல்லாவுக்கு மாற்றம் செய்தவர்கள், அல்லாவுடைய தீனுக்கு மாற்றம் செய்தவர்கள், தான் தோண்டித்தனமாக உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று உலகத்தை மதித்து வாழ்ந்தவர்கள், எனக்கென்ன கபரு, எனக்கென்ன ஹஸ்ரு, எனக்கென்ன மீதான், எனக்கென்ன சிரா, இதெல்லாம் நடக்க போற காரியமா என்று மமதையோடு வாழ்ந்தவர், அந்த கியாமத்துடைய நாளில் அமளி துமளிகளை கண்டு அவன் ஹூன்கி ஆன்சு ரோயெங்கே அழுவான் அழுவான் அழுவான், அழுது அழுது கண்ணீர் எல்லாம் முடிந்திருக்கு பின்னால் இரத்த கண்ணீர் வடிப்பான், இரத்த கண்ணீர் வடிப்பான், இரத்த கண்ணீர் வடித்து அல்லாவிடத்தில் மன்றாடினாலும் பிற மௌத் கபீனஹி ஆயங்கே, மௌத் என்பது ஒன்றுதான், வரவே மாட்டான். குறைவாக பெற்றெடுத்த குழந்தை கடைசி மௌத்து வரைக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது போல. மேலான பெரியார்களே, சகோதரே, சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கிறது என்று உதாரணத்துக்கு வச்சுக் கொள்ளுங்கள். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கிறேன், அந்த குழந்தை பசுந்தான குழந்தை, அழகான குழந்தை, எல்லாரும் பாடுறாங்க, தூக்குறாங்க, மெச்சுறாங்க, மோங்குறாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல குழந்தை, அழகான குழந்தை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா
முழு உலகமும் அழகான பசுந்தான குழந்தை என்று சொன்னாலும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். எல்லோரும் பேசி எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் சொன்னாலும் அந்த தாயுடைய உள்ளம் கேட்க போறதில்லை. என்ன காரணம்? எல்லாரும் சொல்றாங்க, என்ன நம்ம நல்ல குழந்தை தானே, பசுந்தான புள்ள தானே, அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம் தானே, நீங்க ஏன் இப்படி அழுகிறீங்க என்று கேட்டாலும் முழு உலகமும் அந்த தாய்க்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த தாயுடைய மனசு அது கேட்கறதில்லை. என்ன காரணம்? பெரிசா ஒரு குறையும் இல்லை, அவள் அழகான பசுந்தான குழந்தையோட காலில ஒரு சின்ன விரல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன விரல் இல்ல, தாய் என்ன சொல்லும்? முழு உலகமும் அந்த தாய்க்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் அந்த தாய் சொல்லும், இவ்வளவு அழக கொடுத்த ரப்பு, இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்த ரப்பு, எனக்கு தந்த குழந்தைக்கு ஏன் இந்த ஒரு நஷ்டத்தை மட்டும் உண்டாக்கணும், ஏன் இந்த விரலை மட்டுமல்ல இல்லாமலாக்கணும், இதையும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று தாய் சொல்லுவார். சங்கியான பிரியார்களே, சகோதரர்களே, டாக்டர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திரும்ப பாவம் இந்த தாயின் உள்ளத்தை தேற்றுவதற்காக, தாயின் உள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக திரும்ப எல்லாரும் தாயின் வயிற்றுக்கு அனுப்ப பார்க்கிறாங்க. குறைவாக பெற்றெடுத்த குழந்தையை நிறைவாக எடுத்துக்கொள்வதற்கு இப்படி ஒரு முயற்சிகளாண்டா இன்னொரு கூட்டம் என்ன சொல்வாங்க? பைத்தியக்காரர்கள், மூளை இல்லாதவர்கள், நடக்க போற விஷயமா சொல்வாங்க. ஒரு நாளும் செய்ய இயலாது, ஒரு நாளும் செய்ய இயலாது. சங்கியான பிரியார்களே, சகோதரே, குறைவாக பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை, குறைவாக பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை அது மோத்து வரைக்கும் அப்படித்தான் இருக்குமே ஒழிய அது நிறைவு பெற்ற குழந்தையாக இருக்க முடியாது என்பது போல கியாமத்துடைய நாள் ஒரு அமல், ஒரு அமல் சுவர்க்கத்தை போறதுக்கு தடையாக இருக்கும், ஒரு நன்மை தடையாக இருக்கும். அந்த ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். கெஞ்சுவான், பதறுவான், தன்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்களிடம் போவான், மறுத்து விடுவார்கள். தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாடுவான், மறுத்து விடுவார்கள். தன்னோடு உடன் பிறந்த நண்பர்களை நாடுவான், மறுத்து விடுவார்கள். எவருமே கொடுக்க மாட்டார்கள். முடியுமண்டா உன்னுடைய ஒரு நன்மை தாப்பா, நாங்கள் சொர்க்கத்துக்கு போறோம். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, இதா ஹமந்தில் குபூர் ஜனாஸதன் ஃபஅலம் பிஅன்னக பஅதா மஹ்மூலன். ஒரு ஜனாஸாவை தூக்கி கொண்டு மைய வாடிக்கு செல்லும் போதே நினைச்சு கொண்டு போங்கோ, இந்த சகோதரன் இன்றைக்கு நான் தூக்கி கொண்டு போறது போல நாளைக்கு நான் தூக்கப்படுவேன். இதுதான் துனியாவுடைய ஹாலத். இதை கட்டிப்பிடிக்க நாங்கள் வரல, இதனை ஒட்டி கொள்வதற்கு நாங்கள் வரல. இன்றோ இன்றோ நிச்சயமாக இதை விட்டு நாங்கள் விடை கொடுக்க போற நேரத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமாக மனிதனாக ஆகிவிட வேண்டும் என்றா கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வினால் எங்களுக்கு தயார் செய்திருக்கின்ற அந்த மேலான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அமைப்பில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமல்களாக செய்ய வேண்டும். அப்பதான் நிச்சயமாக மறுமையில வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவ்வாறான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு துணை செய்வானாக. யா அல்லாஹ், கடந்த காலங்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைத்திடுவாயாக. வரக்கூடிய காலங்களில் உன்னை நெருங்கக்கூடிய அமல்களில் அதிகமாக ஈடுபட அருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்திடுவாயாக. வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், நோய்கள் அனைத்தை விட்டு நம்மளை பாதுகாத்திடுவாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டத்தோட கவலையோட கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கு அல்லாஹ் செழிப்பான, சந்தோஷமான, கண்ணியமான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக. இஸ்லாத்தை முஸ்லீம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு அட்டூழியங்கள், அநியாயங்கள் செய்யப்படுகிறதோ, எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அவர்களையும் அவருடைய திட்டங்களை நாசப்படுத்திடுவாயாக. கண்ணியத்தை தந்திடுவாயாக. முஸ்லீம்களுடைய வியாபாரங்களை பாதுகாத்துடுவாயாக. முஸ்லீம்களுடைய ஸ்தானங்களை பாதுகாத்துடுவாயாக. ஆண்கள், பெண்கள், மதரசாக்கள், மருகதலை பாதுகாத்துடுவாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்ந்து சக்கராத்துடைய நேரத்தில் கலிமாவுடன் மௌத்தாகி கியாமத்துடைய நாளையில் மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிடுவானாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.